நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் வந்திருக்கும் கேள்விகளுக்கு பதில் காண்கும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று காலையில் தான் மீண்டும் அதே முறைப்படிதான் 3-4 கேள்விகள் வந்திருந்தது 3 அன்பர்களிடமிருந்து. அவற்றிற்கு முடிந்தளவு பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் நாங்கள் அதற்கு பதில் காண்போம். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது சென்றடையட்டும். முதலாவது அன்பர் கேட்ட கேள்வி என்னவென்றால், திருவருளை பற்றி இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும்போது விளங்குகின்றது. திருவருளை பற்றி நாங்கள் கூடுதலாக கதைக்கின்றோம், பேசுகின்றோம், அதில் விளக்கம் தெரிகின்றது. ஆனால் வகுப்பை விட்டு வெளியால் சென்றவுடன் அதை பற்றிய சிந்தனை வருவதில்லை. மீண்டும் வகுப்புக்குள் வரும்போது திருவருள் முக்கியம் என்பது புரிகின்றது. ஆகவே கேள்வி ஞானத்தில் அது எனக்கு தெரிகின்றது ஐயா, ஆனால் அது என்னுடைய உணர்வுக்குள் வந்து போக மாட்டதென்று வந்து போகாமல் இருக்கின்றது. அதை தொடர்ந்தும் வரப்பண்ண வேண்டுமென்றால் அதற்கு ஏதாவது உபாயம் இருக்கா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நல்ல கேள்வி. திருவருள் ஒன்று இருக்கென்று தெரிந்து கொண்டதே ஒரு பெரிய வெற்றி. அவர்தான் எல்லாம் செய்கின்றார் என்பது தெரிந்து கொண்டது இந்த 36 தத்துவங்களில் இருந்து மிகப்பெரிய வெற்றி. இருப்பினும் சைவ சித்தாந்தத்திலேயே சொல்லப்படுகின்றது, நீங்கள் கேட்டலுடன் நிற்காமல் சிந்தித்து தெளிந்து நிட்டை கூட வேண்டும் என்று. இப்போது இந்த அன்பர் கேட்ட கேள்வியில் அவர் சிந்தித்தலுக்கு செல்ல வேண்டும். அதற்கு அவருக்கு நேரம் கிடைக்க வேண்டும். முதலாவது நேரத்தை ஒதுக்க வேண்டும். சரி, நேரம்தான் கிடைக்காவிட்டாலும் அவர் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் 4 காரியங்களில் அவர் இவற்றையெல்லாம் நடத்துவது யார்? நான் தான் செய்கின்றேன் என்று நினைத்து செய்கின்றேன். ஆகவே இவையெல்லாம் என்னை விட வெளியால் இருக்கும் ஒரு சக்தியால் தான் நடத்தப்படுகின்றது என்பதை அடிக்கடி தான் செய்யும் காரியங்களில் சிந்தித்தாலே அந்த தெளிதல் நிலை, அதாவது சிந்திக்கும் நிலை உங்களுக்கு கூடிக்கொண்டு போகும். அதன் மூலமாக ஒரு தெளிவு நிலை கிட்டும். ஆகவே நீங்கள் இந்த திருவருளை பற்றி கேட்டுவிட்டால் மாத்திரம் போதாது. அது என்ன மாதிரி தொழிற்பட வேண்டும், என்ன மாதிரி தொழிற்படுகின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே அதற்காக உங்களுக்கு நேரம் செலவிடும் தன்மை அதிகம் இல்லை என்றாலும் நாளாந்த எந்த விடயத்தை செய்யும் போதும் நான் செய்கின்றேன் என்பதை நீங்கள் செய்கின்றீர்கள், நினைக்கின்றீர்கள், அதைத்தான் செய்கின்றதென்று செய்கின்றீர்கள். அதற்கு மேலாக ஒரே ஒரு கேள்வியை எப்பவும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே அதற்கென்று தனி நேரம் தேவையில்லை. எனக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கின்றதா இதை செய்வதற்கு, அல்லது நான் தான் செய்கின்றேனா? அவ்வளவுதான், ஒரு 2 செகண்ட் அந்த சிந்தனை. அதை நீங்கள் செய்து கொண்டு போகும்போது, அது பழக்கத்திற்கு வரும்போது, உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்களும் ஒவ்வொரு செயலும் ஒரு கேள்விக்குறியாக இறுதியில் கேட்கப்படும் போது, இந்த கேள்வியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணரத் தொடங்கி விடுவீர்கள். அதற்குரிய யோகம்தான் கிரியா யோகமும் கூட. அது செயல்முறை யோகம். அந்த செயல்முறை யோகத்தில் யோக பயிற்சிகளாக நாங்கள் பலவற்றை செய்தாலும், அந்த பயிற்சிகள் மூலம் கிடைக்கப்படும் தன்மை அந்த தன்மை, சிந்திக்கும் தன்மை, அதற்கு மேலாக அதை நீங்கள் உணரும் தன்மை, இந்த ரெண்டும் கிரியா யோகா பயிற்சி மூலம் கிடைக்கின்றது. ஆகவே கேட்டல் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக அறிவுத்திறன் வளர்கின்றது. அதை எப்படி சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பது கிரியா யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். அதற்கு மேலாக கூட உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் இப்படியான கேள்விகளை நீங்கள் உங்களையே கேட்கும் போது உங்களுக்கு அது பரிச்சயமாகிவிடும். அதில் வரும் விளைவு பெரிய விளைவு. அதன் மூலம் நீங்கள் திருவருள் பரம்பொருள் பற்றி இன்னும் மேலதிகமாக உங்களுக்கு அந்த செய்திகளை, அல்லது அந்த உணர்வுகளை, அல்லது அந்த செயல்முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று நான் சொல்லவில்லை, அருளாளர்கள் சொல்லுகின்றார்கள், சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, சத்குரு கிரியா பாபாஜி சொல்கின்றார். இது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய ஒரு சிறிய விடை. இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி போட்டிருந்தார். தான் தன்னுடைய உற்றார் உறவினர் வீடுகளுக்கு செல்வதுண்டு. இப்போது நான் இந்த சைவ சித்தாந்தம் கேட்டதிலிருந்து கூடிய காலம் கிரியா யோகமும் செய்கின்றேன். எனக்கே உணர்வு நிலையில் தெரிகின்றது, நான் ஒரு பற்றற்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றேன். முழுமையாக அல்ல, ஆனால் அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றேன். அது சிறிய நிலையானாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் நான் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது, என்னுடைய சுற்றத்தாருடன் என்னுடைய காதுக்கு சில விடயங்கள் வரும். அது அவர்கள் தமாசாகவும் சொல்லுவார்கள், அல்லது நிச்சயமாக என்னை உணரப் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லும் சொல்லு நான் கல் நெஞ்சக்காரன் என்பார்கள் சில விடயங்களில், ரைட். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கின்றார், அல்லது கல் நெஞ்சக்காரர், இவருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, தான் நினைத்ததையே செய்கின்றார் என்றெல்லாம் சொல்லுவது என்னுடைய காதில் படுகின்றது. ஆனால் நான் அதை பொருட்படுத்துவது குறைவு. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்றால், ஐயா, அவர்கள் இப்படி சொல்லும் போது சில நேரங்களில் என்னுடைய மனம் அதற்குள் சென்று என்னை கேள்வி கேட்கின்றது, இப்படி ஏன் எல்லோரும் என்னை சொல்லுகின்றார்கள் என்னுடைய சுற்றத்தார் என்று. ஆகவே நான் முழுமையாக அந்த பற்றுக்களில் இருந்து எடுபடவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் பற்றாக இருக்க வேண்டும், பற்றற்று இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் சொல்லும் விடயமும் எனக்கு தெரியும். குடும்பத்தில் இருந்து கொண்டுதான் இந்த கிரியா யோகம் செய்ய வேண்டிய விடயம் என்றும் தெரியும். என்னுடைய சுற்றத்தாருக்கும் அது ஓரளவு புரியும். ஆனால் அவர்களுடைய இந்த வகையான ஒரு துன்புறுத்தும் சொற்கள் என்னை அமைதி கொள்ள பண்ணுவதில்லை. ஆனால் அதை நான் கேட்டு நான் அதை ரியாக்ட் பண்ணுவதில்லை. இது என்னென்றால், அவர் இந்த கேள்வியை அனுப்பிவிட்டு என்னுடைய தொலைபேசியிலும் ஒரு 5 நிமிடம் உரையாடினார். ஆகவே தான் இந்த அளவு விளக்கம் எனக்கு கிடைத்தது. ஆகவே அதற்கு ஏதாவது உபாயம் இன்றைய சத்சங்கத்தில் நீங்கள் சொல்லுவீர்களா என்று கேட்கின்ற, அதற்குரிய உபாயம் என்ன என்றால், இப்படியான விடயங்கள் நிச்சயமாக உங்களுடைய பொறிகள் மூலமாக உங்களுடைய மனம் எடுத்து உங்களுக்கு அதை சஞ்சலப்படுத்தும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நாங்கள் 36 தத்துவங்களில் படிக்கின்றோம். எப்படி எங்களுடைய உடல், எங்களுடைய உயிர் எல்லாம் வேலை செய்கின்றது, அதற்கு மேலாக பரம்பொருளின் இயக்கத்தையும் சேர்த்து பதி பசு பாசம் என்று படிக்கின்றோம். ஆகவே இந்த நிலைகளை நீங்கள் கடக்கத்தான் வேண்டும். இதிலிருந்து நீங்கள் விலத்தி ஓட முடியாது. ஓடினால் அந்த பாவ கணக்குகளையும் நீங்கள் சேர்க்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் இணைத்திருக்கின்றீர்கள். பாபாஜியின் கிரியா யோகமும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து செய்வது. ஆகவே இவற்றை நீங்கள் சமன்படுத்தி வாழ்வதுதான் முறை. ஆகவே நீங்கள் இவற்றை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் அது உங்களால் முடியாது என்பதும் உங்களுக்கு ஓரளவு சைவ சித்தாந்தத்தில் இருந்து தெரியும். ஏனென்றால் திருவருள் இருந்தால்தான் இவற்றை நீங்கள் வெல்லலாம். அது திட்டவட்டமாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அதற்கு மேலாக குரு அருளும் தேவை என்று பாபாஜி சொல்லுகின்றார். ஆகவே சத்குருவின் அருளும் பரம்பொருளின் அருளும் இருந்தால்தான் நீங்கள் இவற்றை வெல்ல முடியுமே தவிர உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் வெல்லுவதென்பது நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சிக்குள் போய் விழுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதிலிருந்து மீள வேண்டுமென்றால் திருவருள் தான் தேவை. ஆகவே அந்த சமர்ப்பணத்தை அந்த இருவருக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்போ எல்லாம் உன்னால் தான் நடக்கின்றது என்பது தெரியும். ஆனால் அந்த நிலையை எனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மற்றவர்களுடைய சொற்கனைகளுக்குள் என்னை அடங்க விடாது, என்னை பாதுகாத்து கொள்ளென்று அவர்களிடம் விடுவதுதான் முதலாவது முறை. அதற்கு இன்னொரு விளக்கமும் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுடன் இருந்துதான் இதை வெல்ல வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் அந்த சொந்தம் பந்தம் சுற்றம் என்பதுதான் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் எங்களுடன் இருந்தது இவ்வளவு காலமும். இந்த சைவ சித்தாந்தத்துக்குள் நாங்கள் செல்லும் வரை, இப்போது சைவ சித்தாந்தத்துக்குள் சென்ற பின்தான் தெரிகின்றது நாங்கள் இவ்வளவு நாளும் அன்பு என்று நினைத்து எங்களுடைய குடும்பத்தாருடன் இருந்தது தான் அன்பு மாத்திரம் என்று நினைத்திருந்த எங்களுக்கு இந்த அன்பை அருளாக்க வேண்டும், அருளை தொண்டாக்க வேண்டும், தொண்டிலிருந்து நாங்கள் சரணாகதி அடைய வேண்டும் என்ற மார்க்கங்கள் எல்லாம் கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் தெளிவாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இங்கு இந்த அன்பு என்பதை எவ்வளவு வெகு சீக்கிரம் அருளாக்க முடியுமோ அதை அருளாக்க வேண்டும். அதாவது எங்களுடைய சொந்த பந்தம்தான் எங்களுடைய சுற்றத்தார் என்று நினைக்காமல் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லோருமே எங்களுடைய சுற்றத்தார் என்ற நினைவலைகளையும் நாங்கள் எங்களுக்குள் கொண்டு வந்து விட்டோமாக இருந்தால் இப்படியான சொற்கள் எல்லாம் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் உங்களுடைய சுற்றத்தார் 4 பேர் இதை சொன்னாலும் இன்னும் 4 கோடி மக்கள் உங்களை பற்றி நன்றாக நினைத்து கொண்டு நீங்கள் செய்யும் சேவைகளையா அல்லது உங்களுடைய இயக்கத்தையா அவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் அதுவே உங்களுக்கு காரிய வெற்றி. ஆகவே இதற்கு அடித்தளம் அன்பே சிவம். ஆகவே சத்குரு பாபாஜி அவர்களுடைய உதவியுடனும் பரம்பொருளின் உதவியுடனும் சைவ சித்தாந்த கருத்துக்களுடனும் எல்லாம் திருவருள் தான் நடத்துகின்றது. எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இருப்பினும் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாங்கள் இதை வென்றெடுப்பதற்கு சத்குரு கிரியா பாபாஜி சொன்ன மார்க்கமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் வைத்து நாங்கள் அதை சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு வருவோமாக இருந்தால், முக்கியமாக அந்த அன்பை அருளாக்கி கொண்டு வருவோமாக இருந்தால் அதன் மூலம் தொண்டு சிறக்கும், சரணாகதியும் பக்தியும் நீங்கள் அடையலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்கு ஒரு விளக்கமாக கொடுக்கின்றேன். அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி இன்னொரு அன்பர் எழுதி அனுப்பியிருந்தார். ஐயா, பாபாஜி என்னை கவனிப்பதில்லை, ஆனால் மற்றவர்களை கவனிக்கின்றார்கள் என்பதை நான் உணர்கின்றேன். நான் ஏதாவது தவறு செய்கின்றேனா பாபாஜி என்னை கவனிக்கவில்லை என்று நான் உணர்வதற்கு நான் அதை ஃபீல் பண்ணுகின்றேன், அதாவது அதை உணர்கின்றேன், அவர் என்னை கவனிக்கவில்லை போல் இருக்கின்றதென்று. அதில் நான் எதுவும் தவறு செய்வதால் அவர் கவனிக்கவில்லையா அல்லது நேரம் எடுக்குமா என்பது இந்த அன்பருடைய ஒரு ஆரம்ப கேள்வி. அவருக்குரிய பதில், பாபாஜி என்னை கவனிக்கவில்லை என்று அவர் கூறுவது நான் நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் எங்களுடைய எல்லா இயக்கமும் பரம்பொருள் சத்குரு அவர்களால் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே சத்குருவாக இருக்கலாம், பரம்பொருளாக இருக்கலாம், நிச்சயமாக எங்களுடன் இருந்தே ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்தே இவற்றை நடத்துகின்றார்கள் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சத்குரு கிரியா பாபாஜியின் யோகத்தில் கூட பாபாஜி எங்களுடன் இருக்கின்றார், நீங்கள் ஒரு அடி அவரை நோக்கி வந்தால் நான் உங்களை நோக்கி 2 அடி வருவேன் என்று பாபாஜி அதை புட்டு புட்டு வைக்கின்றார். தான் உங்களுடன் இல்லை, நான் உங்களை வேறாகத்தான் பார்க்கின்றேன் என்று ஒரு இடத்திலும் அவர் சொன்னதில்லை. ஏனென்றால் அவர் அன்பின் சிகரம், அதே போல்தான் பரம்பொருளும் பேரன்பு கொண்டவர். ஆகவே நீங்கள் நினைப்பது போல உலகியல் அளவில் அவர்கள் உங்களை கவனிப்பதில்லை என்பதோ, அல்லது அவர்களுக்கு உங்கள் மீது அன்பு இல்லை என்பதோ உண்மை அல்ல. அவர் பெரும் கருணையாளன், பேரன்பு படைத்தவன், பரம்பொருள். ஆகவே அவர்களுடைய அருள் கருணை எல்லாம் உங்களிடம் உண்டு. ஆனால் நீங்கள் அதை உணரும் பக்குவத்தில் இல்லை என்பதுதான் அங்குரிய பிரச்சனை. அந்த உணரும் பக்குவத்தில் நீங்கள் இல்லை என்பது கூட ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஏனென்றால் நீங்கள் வளரும் குழந்தைகள் இறைவனை பொறுத்தவரையில். ஆகவே நீங்கள் வளர 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 அது உங்களிடம் வரும். இதற்கு ஒரு பேராசிரியர் வேறு ஒரு இடத்தில் ஒரு உபமானம் சொல்லியிருந்தார், உலகியல் உபமானம். அது என்னவென்றால், ஒரு பெண் பிள்ளையை வைத்து சொல்லியிருந்தார். பெண் பிள்ளை சிறுமியாக இருக்கும்போது ஓடி விளையாடி அதற்கு மேல் வரும்போது தன்னுடைய பருவத்தை எய்த முதல் இந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்காதாம். இது என்ன வாழ்க்கை, அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக்கொண்டு திரிவார்களாம். ஆனால் அந்த பருவத்திற்கு வந்த பின் அது அவற்றில் அவர்களுக்கு ஆர்வம் வரும். அதே போல் அவர்கள் திருமணம் ஆகியவுடன் அதற்குள்ளேயே அவர்கள் முழுமையாக இன்பத்தை அனுபவிப்பார்கள். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு உடலுக்கு நடக்கும் விடயங்கள் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அந்த ஓமானத்தை அவர் ஏன் அப்படி சொல்கின்றார் என்றால், அதே போல்தான் எங்களுடைய திருவருளை உணரும் நிலை நாங்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். திருவருள் என்பது நாங்கள் கேட்டல் மூலமாக கேட்கின்றோம். ஆனால் அதை நாங்கள் உணர்வுக்கு கொண்டு வந்து அதை உணர வேண்டுமென்றால், அந்த பெண் பிள்ளையின் ஓமானம் போல நாங்கள் அந்த பக்குவத்திற்கு வந்தால்தான் எங்களால் அதை உணரத் தொடங்க முடியும். அதை முழுமையாக நாங்கள் உணருவோம் அந்த திருவருளை நாங்கள் சுவைக்கும் போது என்பதுக்கு அதை ஒரு ஓமானமாக சொல்கின்றார். ஆகவே அந்த ஓமானம் கூட இந்த அன்பருடைய கேள்விக்கு நிச்சயமாக அது உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மனதை கூட நாங்கள் வெல்ல வேண்டும் இந்த திருவருளை உணர வேண்டுமென்றால். இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு ஏன் தங்களை கவனிப்பதில்லை என்பதற்கும் சரி, அல்லது மற்றைய அன்பர் கேட்ட கேள்விக்கும் சரி, இது பொதுவாக பொருந்தும். எங்களுடைய மனத்தை நாங்கள் வெல்ல வேண்டும். அது கூட நேரம் எடுத்து செய்ய வேண்டிய விடயம். நேரம் எடுத்து நாங்கள் செய்யக்கூடிய விடயம். நேரம் எடுக்கும் நிச்சயமாக. ஆகவே அந்த பொறுமை எங்களுக்கு தேவை. அது மாத்திரம் அல்ல, ஒரு அருளாளர் அருமையான இடத்தில் ஒரு பாடல் மூலம் கூறுகின்றார், அந்த ஓமானங்கள் இங்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த அருளாளர் வேறு ஒருவரும் அல்ல, தாயுமான சுவாமிகள் அவர்களுடைய ஒரு உதாரணத்தை பேராசிரியர் சொன்னார் ஒரு இடத்தில். அதாவது கிளியை உதாரணம் சொல்கின்றார். ஒரு கிளியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில், அது எங்கு போய் ஒரு இடத்தில் இருந்தாலும் கூடுதலாக பசுமை நிறைந்த இடத்தில் போய் இருக்குமாம். பச்சை நிறைந்த இடங்களில், அது வயல்வெளிகளாக இருக்கலாம், தோட்டங்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், அது போய் ஒரு வெட்ட வெளியில் ஒரு காலமும் கிளி போய் உட்காராதாம். அது கிளியின் இயல்பு. ஏன் அது பசுமை நிறைந்த இடத்தில் உட்காருகின்றது என்றால், அந்த நிறத்துடன் தன்னுடைய நிறத்தில் இருக்கும்போது ஒருவரும் தன்னை அடையாளம் கண்டுவிட முடியாது என்பதற்காக என்று அந்த பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவேதான் கிளிகள் எல்லாம் பசுமையான இடத்தில் அமர்ந்திருக்கும். நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலேயே. தோட்டங்களுக்கு செல்லும் போது, வயல்களுக்கு செல்லும் போது ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கும். திடீரென்று கையை தட்டினீர்கள் என்றால் கிளிகள் எழுந்து பறக்கும். அது மரங்களாக இருக்கலாம், பச்சை பசேலென்ற இடத்தில். ஆகவே அது கிளியின் இயல்பு. அதே போல்தான் நாங்களும் இந்த திருவருளுக்குள் தான் நாங்கள் இருக்கின்றோம். அதற்குள் தான் நாங்கள் திருவருள் தான் எங்களுடன் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த கிளி பசுமையான இடத்தில் போய் உட்காருகின்றது என்பதை வைத்து கூட பார்க்கலாம் என்று அந்த பேராசிரியர் சொல்கின்றார். ஏனென்றால் அந்த திருவருள் எங்களுக்குள் தான் இருக்கின்றது, அதை தட்டி எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை அல்லது அதை நினைத்து உணர்வுக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய செயல். ஆனால் நாங்கள் இருப்பது அந்த கிளி இருப்பது போல் பசுமையான இடத்தில்தான் இறைவன் எங்களுடன் இருக்கின்றார் என்று அதையும் ஒரு உதாரணமாக ஒரு இடத்தில் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகின்றது. அது தாயுமானவர் சுவாமிகளுடைய பாடலில் இருந்து சொல்கின்றார். ஆகவே இந்த இறை சிந்தனை என்பது எங்களோட நிறைவு பெற்று இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பாடலின் தலைப்பாகவும் சொல்கின்றார். அது எங்களுடன் இருக்க வேண்டுமென்றால் அந்த பசுமைக்குள் நாங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதையும் நான் ஒரு உபமானமாக இதற்குள் கொண்டு வருகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஆகவே இந்த மூன்று கேள்விகள் வந்திருந்தன. அதில் நாலாவது கேள்வி ஒரு அன்பருடைய இரண்டாவது கேள்வியாக வந்திருந்தது. அதையும் நான் இந்த மறுமலை கண்டபோது அதையும் சேர்த்து சொல்லிவிட்டேன். ஆகவே இந்த நான்கு கேள்விகளுக்கும் இன்று பதில் கண்டிருக்கின்றோம். இப்படியாக கேள்விகள் இன்னும் கூட கூட வர வேண்டும். வரும்போதுதான் நானும் உபமானங்களை கூட அதற்குரிய உபமானங்களை எடுத்து உங்களுக்கு தொகுத்து தரக்கூடியதாக இருக்கும் விளக்கமான முறையில். ஆகவே உங்களுடைய கேள்விகளை முடிந்த அளவு முன்னரே அனுப்புங்கள். இறுதி நேரம் வரையும் இருக்காது, அது இன்னும் சிறப்பாக அமையும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தில் இப்போது இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இருக்கின்றீர்கள். இருவருடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா. இறைவன் ஐயா இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி
ஓம்
நமோம்,
கிரியா பாபாஜி நமோ, ஓம்
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் நான்கு கேள்விகளுக்கும் சுருக்கமாக தெளிவான சிறப்பான பதில் கிடைக்கப்பட்டது, உள்வாங்கினோம். இருந்தாலும் அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது தேவை. ஏனென்றால் நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படியான கேள்விகள் எழுவது உண்மை. எனவே இன்றைய அன்பரின் முதலாவது கேள்விக்கு மிகவும் சிறந்த பதில் சுருக்கமாக கிடைக்கப்பட்டது. அதாவது, கிரியா யோகம் இல்லற வாழ்க்கையிலிருந்து செய்யும் போது ஏற்படும் இப்படியான நிகழ்வை விட வேண்டுமானால் குருவருளும் திருவருளும் தேவை என்பதுதான் பதில். அது மிக தெளிவாக இருந்தது. அடுத்து கேள்விக்கு, அன்பை கூடிய சீக்கிரத்தில் அல்லாக்க முடிந்தால் அதன் மூலம் தொண்டு செய்யலாம். எனவே இரண்டாவது கேள்விக்கும், அந்த அன்பை நாங்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் அல்லாக்க முடிகிறதோ முயற்சி செய்கின்றோம், அதற்குரிய பயிற்சி தான் அதற்குரிய சிறந்த பதிலாக தெளிவாக விளங்கியது. அடுத்து, அன்பர் பாபாஜி என்னை கவனிக்கவில்லை ஆனால் மற்றவர்கள் கவனிக்கவில்லை என்ற கேள்விகளை பற்றி சொல்லியிருந்தார். அதற்கு சற்குருவாக இருக்கலாம், பரம்பொருளாக இருக்கலாம், உண்மையில் அவர் உங்களை கவனிக்கின்றார், அதை நீங்கள் உணர்வதில்லை. அதுதான் காரணம். அத்துடன் எங்கள் மனத்தை வெல்ல வேண்டும். எங்கள் மனத்தை வெல்லும் போது அந்த உணர்வு நிலை இலகுவாக இருக்கும். எனவே இன்றைய கேள்விகளுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, முடிந்தளவு நீங்கள் அதை சுருக்கமாக சொன்னீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம.
பாபாஜியினுடைய கருணையால நல்ல கேள்வி, பாபாஜியினுடைய அருளால நல்ல பதில் கிடைச்சது. ரொம்ப சிறப்பான பதில், சிறப்பான கேள்வி, சிறப்பான பதில். இந்த வகையில நல்ல சிறப்பான பதில் இருக்கு. சைவ சித்தாந்தத்திலையும் கிரியா யோகத்திலையும் உலகத்து உலக நடைமுறையில உள்ள விஷயத்திலையும் எடுத்து அருமையாக கூறுவீங்க. இதுல கருணையை பத்தி சொன்னீங்க. இந்த கிளி கதையை சொல்லக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு அறிவுபூர்வமான விஷயம். அதுல இருந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பறவைக்கும் அந்த உணரக்கூடிய தன்மை அவள இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சத்சங்கு மூலியமா நம்ம எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கிளி அது அத முழுக்க முழுக்க உண்மையான செய்தி, அது என் கண்ணால பார்த்து ரசிச்ச விஷயம். அந்த கிளி வந்து இந்த பச்சையா இருக்கிற இடத்துல போய் எல்லாம் ஒரு கூட்டமா போய் உட்காந்துட்டோம். அது எப்பன்னா அந்த பழங்கள் பழுக்கக்குள்ள, அதே மாதிரி இந்த எள்ளு செடி வந்து பிஞ்சியில இருக்கக்குள்ள அப்படியே பச்சை பச்சையேன்னு இருக்கும். இலையும் பச்சையா இருக்கும், தண்டும் பச்சையா இருக்கும், அந்த காயும் பச்சையா இருக்கும். அந்த சமயத்துல அப்படியே கூட்டமா வந்து உக்காந்துருக்கும், ஆனா உக்காந்துருக்கக்குள்ள அந்த கிளி இருக்குன்னு தெரியாது. அதனுடைய உணர்வு நிலை என்னன்னா அதான், அதுவும் பச்சையா இருக்கும், இதுவும் பச்சையா இருக்கும். ஒரு கிளி கூட உக்காந்துருக்க தெரியாது. நீங்க கிட்ட போய் வைக்கக்குள்ளதான் குப்புன்னு பறக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, அந்த கிளியிலிருந்து நீ சச்சங்கத்துக்கு தான் நான் பேச 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 அதை உணர்ந்தேன். அதுக்கும் அந்த அறிவு நிலை இருக்குது. சில பேருக்கு என்னவோ நம்ம தான் பெரிய அறிவு நிலையில இருக்கிற மாதிரியும், வேற எந்த ஜீவராசியும் அறிவுக்கு உட்பட்டு இல்லாத மாதிரியும் சில பேர் நினைக்கிறாங்க. அவங்களுடைய அறியாமைதான். ஆனா நம்ம சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சதோட எல்லா உயிர் மேலையும் அந்த அன்பு காட்டணும், எல்லா உயிரையும் நேசிக்கணும், எல்லா உயிர்களையும் அந்த இறைவன் இருக்கான் என்ற ஒரு உணர்வு எனக்கு இந்த சத்தம் மூலியமா ஏற்படும். அப்ப அது கூட நினைச்சு பார்க்கறதுக்கு, நம்ம பச்சையா இருக்கிறோம், அதுவும் பச்சையா இருக்குன்ற அந்த உணர்வு நிலையோட வந்து அது உட்காந்து எனக்கு ரொம்ப சிறப்பு. அது சத்சங்கத்து மூலியமா அதை கேட்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு வந்து உங்களுடைய அறிவு நிலைய பெருக்கிக்கணும். உங்களுடைய அறிவு நிலையை பெருக்கிக்கிறதோட இல்ல, பல பேருக்கு இந்த கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த பாருங்க, அந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பிறருக்கு அது பயன்படும். நீங்க கேள்வியா கேட்டு இந்த சத்சங்கத்தை சிறப்படைய வச்சு நம்மளுடைய அறிவு நிலையை பண்ணி மேல நோக்கி இன்னும் நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றங்களுக்கும் ஒவ்வொரு படியா நவுந்து போறதுக்கு இந்த சத்சங்கம் ஒரு பெரிய ஒரு உந்துகோளா இருக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமை. அதை மிகவும் எடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து அந்த ஓமானத்தை மேலும் மெருகூட்டி அதை எல்லோரும் பார்த்த விடையந்தான் உலகியல் வாழ்க்கையில். அதை பார்க்காதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அதை சிந்திக்கக்கூடிய முறையில் அதை மிகவும் அழகாக கொடுத்தீர்கள் பாபாஜி பரம்பொருளின் அருளினால். மிகவும் நன்றி கதியனையா. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நமா.